ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கிங். அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார். தலைப்பு சூத்திரம் 2, திகரணம் 1. வழங்குபவர் திரு கோமதி நாயகம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
பெருமான் ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய சுவாமி திருவடிகளை போற்றி பரவிக்கொண்டு நம்ம இரண்டாவது சூத்திரத்திற்குள் செல்வோம். இப்போ முதல் சூத்திரத்தில் நம்ம என்ன சிந்தனை செய்தோம் என்றால், அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் முதல் சூத்திரத்தில் பதியை நிச்சயித்தார். பதி நிச்சயம் செய்யப்பட்டது. இறைவன் ஒருத்தர் இருக்கிறார், பதி என்பது நிச்சயம் செய்வதற்காக அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் எடுத்துக்கொண்ட அந்த ஓமை என்னவென்றால், இந்த உலகம் என்ற ஒரு பொருளை எடுத்துக்கொண்டார். இந்த உலகம் தோன்றி நின்று ஒடுங்கும் அப்படின்னு சொன்னாதான் அதை தருபவனுக்கு, அது தருவதற்கு ஒருவன் வேண்டும் என்று ஒரு நிச்சயம் செய்ய முடியும். அதனால் உலகம் தோன்றி நின்று ஒடுங்கும் என்ற கொள்கையை நிறுவினார். அதற்கு பின் அதை தருபவன் ஒருவன் வேண்டும் என்று நிறுவினார். அந்த தருபவன் அனாதி முத்த சித்துருவாய சுவாமி தான், சிவருமான் தான், ஈசன் தான் என்று உரிய அளவுகளை கொண்டு நிறுவினார். இப்போ இந்த இரண்டாவது சூத்திரத்தில் என்ன எந்த பொருள் நிச்சயிக்க போகிறோம்னா, பாச நிச்சயம். பதியை நிச்சயித்த நம்ம என்ன காரணத்துக்காக இந்த உலகத்தை படைக்கிறாருன்னா, நம்ம சொல்லும் போது உலகத்தை படைப்பதற்கு மாயை முதற் காரணமாக இருந்தாலும், நிமித்த காரணமாக இறைவனுக்கு இருக்கும் பொழுது, துணை காரணமாக உயிர்களுடைய கண்ம வினைகளும் இருக்கிறது. இன்னும் பல காரணங்கள் இருக்கு. காலம் இருக்கு, காலம் சொல்லுவோம், சிவசக்தி சொல்லுவோம், கண்ம உயிர்களுடைய இருவினையும் இருக்கு. அப்ப அந்த துணை காரணத்தை இந்த இரண்டாம் சூத்திரத்தை நம்ம நிச்சயம் செய்கின்றோம். பாசம். பாசம் அப்படின்னாலே ஆணவம் கண்மம் மாயை என்ற அந்த மும்மலம், ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலத்தை நம்ம சிந்தனை செய்தோம். இரண்டாம் சூத்திரம் திருச்சிற்றம்பலம். உலகலாமாகி வேறாய் உடனுமாய் ஒளியாய் ஓங்கி அலகிலா உயிர்கள் கண்மத்து ஆணையின் அமர்ந்து செல்ல தலைவனாய் இவற்றின் தன்மை தனக்கு எய்தல் இன்றி தானே நிலவு சீர் அமலனாகி நின்றனன் நீங்காது எங்கும். இப்ப வந்து நமக்கெல்லாம் நல்ல பக்குவம் வாய்ந்த தீவிரதர பக்குவம் உடைய அடியார்கள், இந்த ஒரு பாடலை படித்தாலே அவங்களுக்கு இரண்டாம் சூத்திரம் முழுமையா விளங்கிடும். மெய்கண்ட தேசிகருடைய சீடர்களுக்கு அந்த ஒரு பாடலே, அவருடைய அந்த ஒரு சூத்திரமே போதுமானது. அவையே தானேயா இருவினையின் போக்கு வரவுரிய ஆணையின் நீக்கம் என்று நிற்குமென்றே என்ன, அந்த இரண்டு வரி சூத்திரம் மிகண்ட திசையுடைய திருக்கூட்டத்துக்கு போதும். உடனே எல்லா பொருளையும் உள்வாங்கிடுவாங்க. நம் போன்றோர்கள் அதனுடைய உண்மையான பொருளை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற கருணையினால அருந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அதனை விரித்து பல பாடல்களாக அறிவிச்சிருக்கின்றார். இந்த பாடலை நான்கு அதிகரணமாக அருந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் பிரித்தருள்கின்றார். முதல் அதிகரணம் பார்க்கும்போது உலகலாமாகி வேறாய் உடனுமாய் என்பது. இரண்டாவது அதிகரணம் வந்து ஒளியாய் ஓங்கி அலகிலா உயிர்கள் கண்மத்து ஆணையின் அமர்ந்து செல்ல தலைவனாய் என்று. மூன்றாவது சொல்லும்போது இந்த உயிர்கள் அந்த கண்மத்திலே படக்கூடிய அந்த முறை, நுகரக்கூடிய அந்த முறை, அதை சொல்லும்போது இவற்றின் தன்மை என்று சொல்லப்படுகிறது. இறுதி அதிகரணமாக தனக்கு எய்துகளின்றி தானே நிலவு சீர் அமலனாகி நின்று நீங்காது. நான்கு அதிகரணமாக இந்த சூத்திரம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதல் அதிகரணம் முதல் அந்த முதல் அதிகரத்துடைய கூற நம்ம பார்ப்போம். உலகலாமாகி வேறாய் உடனுமாய். இப்போ நம்ம சைவ சமயத்தை எடுத்துக்கொண்டோமே ஆனால் அத்வைத்தத்தையும் ஏற்றுக்குவோம், துவைத்தத்தையும் ஏற்றுக்குவோம். அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு, உடனாய் ஒன்றாய்னா உலகலாம் ஆகி அப்படின்னா ஒன்றாய் அத்துவிதம். எல்லா உயிர்களிடத்தும் எல்லா சித்து பொருட்கள் உயிர்கள் அசித்து பொருட்கள் மாய முதலாகிய அனைத்து அசித்து பொருட்கள் எல்லா பொருளிடத்தும் ஒன்றாக இருக்கின்றான், அத்துவித கலப்பாக இருக்கின்றான் இறைவன். அதே நேரத்தில் அந்த அது எப்படி ஒன்றாக இருக்கிறார்னா, கலப்புத்தன்மையால் கலந்திருக்கிறார். பிரித்து பார்க்க முடியாத அளவு கலந்திருக்கிறார். உங்கள்கிட்ட இருக்கிறார், என்கிட்ட இருக்கிறார், நம்ம தாங்கி இருக்கிற இந்த உடல் இருக்கிறார், ஒவ்வொரு பொருளையும் கண்ணால் காணக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் அவர் இருக்கிறார். வேறாய் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னதான் கலந்திருந்தாலும் இறைவன் இறைவன் தான், பசு பசுதான் என்று நம்ம சமயத்துடைய கொள்கை. உயிர்களோடு ஒன்றாய் கலந்திருந்தாலும் இறைவன் இறைவன் தான், பசு பசுதான். இது ஒரு எடுத்துக்காட்டோடு நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, அத்து வீத கலப்புக்கு எடுத்துக்காட்டுனா உடலும் உயிரும் போல. உடலும் உயிர், உடலும் இருக்கு உயிரும் இருக்கு. எது உடல் எது உயிர் நம்ம பிரித்து பார்க்க முடியாது. உயிர் எங்க இருக்கு இந்த உடல்ல? எல்லா இடத்துலையும் எந்த இடத்துல நம்ம ஸ்பரிசு தொட்டால் நமக்கு உணர்வு வரும். உடலும் உயிரும் பிரிச்சு பார்க்க முடியுமா? அப்படி இல்லை, கடைசிதான் நம்ம பிரிச்சு போகும். உயிரை உடலை விட்டு உயிர் பிரிஞ்சு போனாதான் இந்த உடலுக்கும் உயிருக்கும், உடல் வேறு உயிர் வேறு என்று நம்ம உணர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு பல பேர் உணர்ந்து கொள்வதில்லை. உடலும் உயிரும் போல ஒன்றா என்றால் உடலும் உயிரும் போல பிரித்து பார்க்கவே முடியாது. இரண்டர கலந்திருக்கக்கூடிய ஒரு நிலை. ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம பார்க்குறோம், வேறாய் அப்படி என்று பார்க்கும் பொழுது உயிருக்கு வேறாக இறைவன் இருக்கின்றார். எல்லாரோடும் அத்தியுதமாக இருந்தாலும் சுவாமி வந்து சொரூப சிவனாக இருக்கின்றார். சக்தி பேத வடிவங்கள் எடுத்தாலும் அவர் வந்து நம்ம உயிரோட கலந்திருப்பதனாலையும் இந்த சடப்பொருளோட கலந்திருப்பதனாலையும் எந்த அவத்தைக்கும் உள்ளாவதில்லை, தொடக்குறுவதில்லை, அதனால வேறாக இருக்கின்றார். அடுத்து உடனாக இருக்கிறார் என்ற கொள்கை சைவ சமயம் மட்டுமே சொல்லக்கூடிய கொள்கை. உடனாக இருக்கிறார் என்ற கொள்கை வந்து சைவ சமயத்தில் மட்டுமே நம்ம சொல்றோம். அந்த உடனா இருக்கிறது என்னங்கிறத நம்ம இப்போ கொஞ்சம் விரிவாகவே நம்ம சிந்திக்கலாம். ஒன்றாகி வேறாகி உடனாகி இருக்கிறது என்ன காரணம்? ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? இவர் ஒன்றா இருக்கிறார், உடனா வேறா இருக்கிறார், அப்புறம் உடனா இருக்கிறார் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம் ஒன்றா இருக்கிறதுக்கு? என்ன காரணம் நம்ம எல்லாரோடையும் அவர் கலந்திருக்கிறதுக்கு என்ன காரணம் என்று பார்த்தோமே. ஆனால் ஒரு அற்புதமான ஒரு திருமந்திர பாடல் எடுத்து வைத்திருந்தார். எல்லாரோடையும் இருக்கார், உங்களோட இருக்கார், என்னுடைய இருக்கார். திருச்சி சம்பளம். கண்காணி இல்லென்று கள்ளம் பல செய்வார், கண்காணி இல்லா இடமில்லை காணுங்கால், கண்காணியாக கலந்தங்கம் நின்றானை கண்காணி கண்டார் களவு ஒளிந்தாரே. கண்காணி நம்மோடு ஒன்றா இருக்குது. நாம் செய்யக்கூடிய நல்வினை தீவினைப்பினை நாம் நுகரும் வண்ணம் நம்முடைய இச்சாயான கிரியாசக்தியை செலுத்தியும், அதே நேரத்தில் நாம் செய்கிற வினைகளை இறைவன் ஏற்று நின்று நின்று வாங்கி அதற்குரிய பயனை ஊட்டியும் அருளி செய்கின்றார். ஒன்றாக இருக்கிறார்னா கூடவே இருந்து கண்காணிச்சிட்டு இருக்கிறார். ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நம்மோடே இருக்கிறார். இது எவ்வளோ காலமாக இருக்கிறார்? சமீப காலத்தில் வந்தாரானா? இல்லை, உரு தெரியா காலத்தே உள் புகுந்து என் உளம் மன்னி கருத்திருத்தி உன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சேவத்தை அருத்தினால் நாயினியே நாயடியே அனுபவத்திலே கண்டேன் என்பது திருவாசன். உரு தெரியா காலத்தை கேவல நிலையில் இருக்கும்போது சாமி உள்ள புகுந்துட்டார். அப்பத்துலேருந்து நம்மோட தான் இருக்கிறார். நம்ம கூடவே இருந்து நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்துட்டு இருக்கிறார். ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு நொடி மனம் வாக்கு காயத்தால் நம்ம செய்கிற எல்லாமே இறைவனுடைய ஏட்டில் பதிவு செய்யப்படுகிறது. எழுதும் கீழ் கணக்கு இன்னண்பர் ஈசரே, எல்லாம் பதிவு செய்யப்படுகிறது. ஒன்றாகவே இருந்து அவர் நம்ம அதை அறிகின்றார். அடுத்து வேறாய். வேறாய் என்று சொல்லும் பொழுது நம்ம பதியாக இருந்து நமக்கு அறிவிக்கின்றார். வேத சிவாகங்களை அருளி செய்து மெய்ப்பொருளின் தன்மையை நமக்கு அறிவிக்கின்றார். இதுதான் காரைக்காலமையார். அறிவானும் தானே அறிவிப்பான் தானே அறிவாய் அறிகின்றான் தானே. ஒன்றாதல் வேறாதல் உடனாதல், அற்புதமான ஒரு பாடல். அறிகின்ற மெய்ப்பொருள் தானே வீசுடர் ஆகாயம் அப்பொருளும் தானே அவன் என்று சொல்லுவான். அப்போ வேறாய் இருக்கிறார் என்றால் உயிருக்கு வேறாக இருந்து அறிவிக்கின்றான் முப்பொருள் உண்மையை. வேத சிவாகங்களின் வாயிலாக முப்பொருள் உண்மையை நமக்கு அறிவிக்கின்றார். உடனாய் இருக்கிறது ரொம்ப முக்கியமானது. மற்ற சமயங்களால் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு நிலை உடனாய். நம்ம சமயம் மட்டும்தான், நம்ம தத்துவ சைவ சித்தாந்தம் மட்டும்தான் இதை சொல்கிறது. இப்போ உடனாய் இருத்தல்னா என்ன? இங்கே உங்களுக்கு ஒரு ஐயம் கூட எழலாம். எல்லாம் நம்மளோட இருக்கார் அப்படின்னா நம்ம செய்கிறதுக்கெல்லாம் நம்ம பொறுப்பாகாமல் இறைவனை பொறுப்பாவார். ஒன்றாவே இருக்கிறாரு, கூடவே இருக்காருன்னு சொல்கிறீங்க. அவர் தான் தலைவர், எல்லாமே அவருடைய அவர் விதித்த விதியின்படி தான் நிகழ்கிறது. அப்போ எங்கேருந்து நமக்கு புதுசாக வினையெல்லாம் வரும்? நமக்குன்னு ஒரு செயலே இல்லையேன்னு வரும். இப்போ நம்ம செய்கிற செயலெல்லாமே அவன் செயல்தானா ஆகும். இந்த உடனாய் என்பது அதுதான் அந்த பொருள். ரொம்ப கவனமாக அந்த சொல்லை நம்ம கையாளணும். உடனாய் உடனாக தான் இருக்கிறாரே ஒழிய உடந்தையாக இல்லை. சென்ற வகுப்பில் நம்ம சிந்தித்தோம், இந்த ஆன்மா ஒரு பொருளை கண்ணால் காண வேண்டும் என்றால் இறைவனும் ஆன்மாவோடு இருந்து காண வேண்டும். சுவாமி முதல்ல பெற்றாதான் அப்புறம் நம்ம பெற முடியும். நீங்க இந்த சித்தாந்த வகுப்பு கேட்குறீங்க அப்படின்னா நம்மோடு சேர்ந்து முதல்ல அவர் கேட்கணும், அவர் கேட்டுதான் நமக்கு வரும். இந்த ஒன்று ஒன்றுமே ஐம்பொறிகளாலும் நம்ம எதையெல்லாம் அறியுமோ அத்தனையும் சுவாமி அறிந்ததுக்கப்புறம் தான் நம்ம அறிய முடியும். நாம் அறியும் பொருட்டு அவர் அதை அறிவார், அது அவர் செய்தே ஆகணும். எல்லா உயிருக்கும், எல்லா உயிருக்கும், நம் மானுடர்களுக்கு மட்டுமில்லை அக்ரிணை உயிர் எல்லா உயிர்களுக்கும், விலங்குகள் முதல் பறவைகள் முதல் அனைத்து உயிர்களுக்கும் சுவாமி அதை செய்தார். அப்போ தான் அந்த உயிரால் செயல்பட முடியும். இது இறைவன் எடுத்துக்கொண்ட ஒரு விரதம். எதன் அடிப்படையில் அவர் செய்வார்? இந்த உயிரினுடைய இச்சை, இச்சையின் அடிப்படையிலே இருந்து அந்த உயிருக்கு உடனாக இருந்து அந்த ஐம்பொறிகளின் வாயிலாக இந்த உயிர் அறிவதற்கு துணை புரிவார். இந்த இடத்துல வினை, இப்போ நம்ம ஒரு பாவத்தை ஒருத்தரை போய் நம்ம ஒரு அவச்சொல் சொல்கிறோம், நிந்திக்கின்றோம் ஒருவரை, ஒரு பெரிய தவச்சியலரை நிந்திக்கிறோம். ஒருத்தர் நிந்திக்கிறான் அப்படின்னா பேசுறதுக்கு சுவாமி கூட இருந்தால் தான் அவர் பேச முடியும். அப்போ அந்த நிந்தனை வந்து இறைவனை சென்று அடையாது, அவர் தானே சொன்னார். வராது, அந்த உயிர் தான் செய்தது. அந்த உயிருடைய செயலுக்கு துணை நிற்க வேண்டிய எதுவாக இருந்தாலும் அந்த உயிரோட செயலுக்கு துணை நிற்க வேண்டியது இறைவனுடைய கடமை. அதை பிறப்பு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அதான் உடனாக இருத்தல். எலிசையா இசைப்பயனா இன்னமுதா என்னுடைய தோழனுமாய் யான் செய்த துரிசுகளுக்கு உடனாகி மாலை ஒன்கண் பறவையை தந்தான் தானே. இளையன் பிரிந்திருக்கேன், எத்தனை நாள் பிரிந்திருக்கேன், என்னால் இறைவனையே நம்பி பெருமான் சொல்வார். இங்க உடனாய் அப்படிம்பார், யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி என்பதை நம்ம பார்க்கலாம். ஒன்றாதல் உடனா, வேறாதல் உடனாதல். ஒவ்வொரு நொடிப்பொழுது நம்மோட சுவாமி இருக்கார். இப்போ ஒரு சிசிடிவி கேமரா பார்த்தா திருட வர்றவங்க அந்த கேமரா பார்த்தா அந்த தவறு செய்யாமல் திரும்பி போயிடுறாங்க. ஏன்னா அவங்க செய்யக்கூடிய தவறு அந்த கேமராவில் பதிவாகி நாளைக்கு காவல்துறை அவங்களை ரொம்ப எளிதாக பிடித்து விடும். நம்ம தப்பு பண்ணால் மாட்டிக்குவோங்கிற பயம் அந்த கேமரா பார்த்தா வருது. சுவாமி நம்ம கூடவே இருக்கிறார் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருந்ததே ஆனால் நம்ம தப்பு செய்வோமா? செய்ய மாட்டோம். உங்கள் இப்போ உங்கள் கூடவே நான் இருக்கிறேன் ஒரு நாள் முழுதும், நீங்கள் எப்படி இருப்பீங்க? ஏதாவது தவறு செய்வீங்களா? கூட ஒரு ஆள் இருந்து நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, நான் வேற யாரானாலும் இருக்கலாம், நம்ம அந்த தவறு செய்ய மாட்டோம். அதுபோல் இறைவன் நம்மோடு எப்போதுமே இருக்கிறார் என்பதை உணர்ந்து விட்டோமேயானால் நாம் தவறு செய்வதற்கு வழியே இருக்காது. அதுதான் இங்க ஒன்றாதல் வேறாதல் உடனாதல் என்று அருள் செய்தார். உலகலாமாகி வேறாய் உடனுமாய் ஒளியாய் ஓங்கி. அப்போ இந்த மூணு விதையும் நம்ம இந்த மூணு நிலையிலே ரொம்ப என்ன காரணத்துக்காக சுவாமி இப்படி இருக்காங்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அத்துவிதமாக கலந்திருப்பதனுடைய தன்மை, உயிருக்கு உயிராக இருந்து இறைவன் வந்து கண்காணிக்கின்றார், இந்த உயிருக்கு துணை செய்கின்றார். வேறாயிருந்து அறிவிக்கின்றார், உடனாக இருந்து அறிந்து உயிரை அறிய வைக்கின்றார். ஒளியாய் ஓங்கி என்றால் சக்தி பேத வடிவங்களாக ஓங்கி அழகிலா உயிர்கள் கண்மத்து ஆணையின் அமர்ந்து செல்ல. அழகே அழகிலாத உயிர்கள்னா எண்ணிறந்த உயிர்கள், உயிர்கள் வந்து என்னவே முடியாது. நம்ம சிந்திச்சு எத்தனை உயிர்கள் இருக்குன்னு என்னவே முடியாது, எண்ணில் நடக்காதது. அந்த உயிர்கள் எல்லாம் கண்மத்து ஆணையின் அமர்ந்து செல்ல. நம்ம எல்லாருமே ஒரு பயணத்தில் இருக்கோம். நம்ம பயணத்துக்கு எது ஆதாரம் அப்படின்னா நாம செய்த கண்மம், நல்வினை தீவினை இதம் அகிதம் என்று சொல்லுவோம். அந்த கண்மத்து, அந்த கண்மத்தின் ஆணையின் அமர்ந்து செல்ல, இறைவனுடைய ஆணையின் வண்ணம் இந்த இருவினை பயன் இந்த உயிரோடு கூட்டு வைக்கப்படுகிறது. இறைவனுடைய ஆணையின் வண்ணம் இந்த பிறப்பு வருகின்றது. அவருடைய ஆணையின் வண்ணம் இந்த நல்வினை தீவினை பயனை இந்த உயிர் நுகர்கிறது. அதான் அந்த ஆணை சக்தி என்ற அந்த ஆணை, ஆணைன்னா இந்த சக்தி இறைவனுடைய ஆணை. கண்மத்து ஆணையின் அமர்ந்து செல்ல தலைவனாய் அவர் தலைவனாக இருந்து இவற்றின் தன்மை தனக்கு எய்துதலின்றி, இப்படியெல்லாம் செய்வதனால இதனுடைய தன்மை அவருக்கு எய்தி விடுமா? ஒரு பூவோடு நார் இருந்தால் அந்த நாருக்கு அந்த பூவாசம் வந்து விடுகிறது. ஒரு பாத்திரம் நிரம்ப இருக்கக்கூடிய நீர்ல சில புஷ்பங்கள் போட்டோமே ஆனால் அந்த அந்த நீருக்கு அந்த புஷ்பத்தினுடைய வாசம் வந்து விடுகிறது. நம்மளும் உயிராகிய நாமனும் அசத்து பொருளாகி இந்த கருவிகளோடு கூடியிருக்கும் பொழுது கொஞ்சம் அறிவு வளர்க்கப்போது இருந்தாலும் மலமறைப்பினால அந்த கருவிகளே நாம் என்று மயங்கி நிற்கின்றோம். ஐந்து அவத்தைக்கு உள்ளாகவும் அதெல்லாம் நம்ம விரிவாக பின்னாடி சிந்திக்க இருக்கிறோம். நனவு கனவு உறக்கம் பேருக்கம் உயிர் படங்கள் என்ற அந்த ஐந்து அவத்தையெல்லாம் பின்னாடி சிந்திக்க இருக்கிறோம். இந்த உடலை சார்ந்ததுனால இப்படி இந்த உடலுக்கு உடலோடு அத்தியுதமாக இருந்தும் உயிரோடு அத்தீதமாக இருந்தும் உலகத்தோடு அத்தீதமாக இருந்தும் எந்தவத்தைக்கும் எந்தவத்தையாலும் தொடக்கூடாது. தனக்கு எய்துதலின்றி எண்ணெயிலே விழுந்த நீர் போல தானே நிலவு சீர் அமலனாகி, அமலன்னா இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கியவன், அமலனாகி நின்றனன் நீங்காது எங்கும், எந்த ஒரு பொருளிலிருந்தும் நீங்காது அவர் நின்றார் புரிகின்றார் என்பதுதான் இந்த ரெண்டாம் சூத்திரம். இப்போ இவ்வளோ இப்போ நம்ம சிந்தித்த இந்த ஒன்றாய் உடனாய் ஒன்றாய் வேறாய் உடனாய் இருவினை பயன் கண்மத்து ஆணை இவற்றின் தன்மை தனக்கு எதிலின்றி இருக்கக்கூடிய அந்த நிலவு சீர மலனாயன் இருக்கக்கூடிய நிலை, இதையெல்லாம் நம்ம விரிவாக சிந்திக்க இருக்கின்றோம். முதல் அதிகரணத்தில் உலகலாமாகி வேறாய் உடனுமாய் என்ற அந்த கருத்தினை விரிவாக விளக்குகின்றார். ஒன்றன மறைகள் எல்லாம் உரைத்திட உயிர்கள் ஒன்றி நின்றனன் என்ற பண்மை நிகழ்த்துவது என்னை எண்ணின் அன்று அவை பதிதான் ஒன்றென்று அறையும் அக்கரங்கள் தோறும் சென்றிடும் அகரம்போல நின்றனன் சிவனும் சேர்ந்து. இப்ப நம்ம உயிர்களோடு ஒன்றாயிருக்கிறார் இறைவன் என்று சொல்ல உடனே அங்க வந்து பண்மைத்தன்மை வந்து விடுகிறது. அப்ப ஏகான்மவாதிகள் என்று சொல்லக்கூடிய மாயாவாதிகள் கேள்வி எழுப்புகின்றார்கள், வேதங்கள் ஆன்மா ஒருவனே என்று சொல்லியிருக்க நீங்க சைவ சித்தாந்திகள் இப்படி ஆன்மாவோடு இறைவன் கலந்திருக்கிறான் என்றால் அங்கு ரெண்டு பேர் வந்துடுறாங்களே, இது எப்படி அப்போ அந்த ஏகத்துவத்துக்கு பொருத்தமாக வரும், வேத வாக்கோடு முரண்படுகிறதே உங்களுடைய சைவ சித்தாந்த கொள்கை என்று சொன்னோமேயானால். அதற்கு அருள் சிவாச்சாரிய சுவாமிகள் கூறும் பதில், என்னின் அன்று அவை பதிதான் ஒன்றென்று அறையும், பதிதான் ஒன்றென்று வேதங்கள் அறையும், இறைவன் பல உயிர்களோடு எல்லா உயிரோடு கலந்திருந்தாலும் அதற்கு என்ன உவமை சொல்றார்னா, அக்கரங்கள் தோறும் சென்றிடும் அகரம் போல நின்றனன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்பது திருக்குறள். எந்த அக்கரங்கள் எடுத்துக்கொண்டாலும் எந்த எழுத்துக்கள் எடுத்துக்கிட்டாலும் அதுல அகரம் இருக்கும், அகரம் இல்லாம எந்த எழுத்தும் வராது. அந்த அகரத்தோடு அந்த அகரம் எப்படி எல்லா எழுத்துக்களோடும் கலந்திருக்கிறதோ அதுபோல இறைவன் எல்லா எழுத்துக்களோடும் கலந்திருக்கின்றான் என்று கூறுகிறார். இங்க ஒன்று என்று இங்க எழுப்பப்பட்ட தடை என்ன அப்படின்னா, ஆன்மா ஒரு பொருள் ஒரு உயிர் தானே, அதுக்குள்ள பன்மை இருக்க வாய் முடியாது என்று சொன்னார்கள். அதை அகர முதல எழுத்தெல்லாம் என்ற அந்த அக்கரங்கள் எழுத்துக்களோடு கூடி இருக்கக்கூடிய அந்த ஊமையோடு எடுத்து சொல்லி மறுக்கின்றார் ஆசிரியர் பெருமான். அடுத்த பாடல், இந்த உடலோடு இந்த உயிர் சேர்ந்து நிற்பது போல இறைவன் உயிரோடு பண்ணியிருப்பான் என்று கூறுகிறார். உருவோடு கருவியெல்லாம் உயிர்கொடு நின்று வேறாய் வருவது போல, இப்ப நமக்கு மெய்வாய் கண் மூக்கு செவி இதெல்லாம் ஐம்புலன்கள் இருக்கு, இந்த உடலை சார்த்திருக்கோம், இதெல்லாம் வந்து உயிருக்கு உயிரா நிற்கிறது, நம்ம பிரித்து பார்க்க முடியாது. இருந்தாலும் இந்த உடல் வேறு இந்த உயிர் வேறு. இந்த ரொம்ப நம்ம சைவ சித்தாந்தம் படிக்கக்கூடிய நண்பர்கள் இந்த உடல் வேறு இந்த உயிர் வேறு என்ற கொள்கையில ரொம்ப தெளிவா இருக்கும், ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கும். மற்ற சமயங்கள் அப்படி கிடையாது, மற்ற சமயங்கள் வந்து இந்த உடல் தான் எல்லாமே என்று சொல்லும். உடல் வேறு உயிர் வேறு என்ற அந்த கொள்கையை உங்களுக்கு நல்ல ஆழமா விளங்கி விட்டு உங்க மனதில் அடங்கி ஊன்றி விட்டதே ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பச்சை உங்களுக்கு போகாது. இது ரொம்ப அடிப்படை. இந்த உடல் நான் இல்லை, இப்போ நம்மளுடைய இந்த கண்ணு மூக்கு இந்த நிறம் இந்த உடல் இதுதான் நான் இந்த உயிர் என்று நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா அந்த பற்றிலேருந்து விடுபடுவது ரொம்ப ரொம்ப விடவே முடியாது. இன்னும் பல ஆயிரம் பிறவிகள் பெறப்படுக்க வேண்டியிருக்கும். நாம் அது அல்ல. இப்போ இந்த இன்ப துன்ப அனுபவங்கள், இந்த பிறவிலே நம்ம செய்யக்கூடிய அனைத்து வினைகள் எல்லாத்தையும் நுகர்வதும் சரி செய்வதும் சரி எல்லாமே அதுதான் உயிர் தான். ஒரு பொருளை பார்க்கிறோம்னா இந்த கண் வந்து ஒரு சடப்பொருள். இந்த பொருளை பார்க்கறது யார்? அந்த கண்ணை தாங்கி இருக்கக்கூடிய அந்த உயிர், அந்த உயிரை நீங்க பார்க்கணும். திருமூல தேவநாயனால் ஒரு திருமந்தம் சொல்வாங்க, மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்துள் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்துள் மறைந்தது பார்முதல் பூதம். ஒரு அருமையான ஒரு அழகான யானை பொம்மை மரத்தில் செஞ்சு வச்சிருக்காங்க. அந்த யானையை தான் எல்லாரும் பார்க்குறாங்க இவ்வளோ அழகா இருக்கே அப்படின்னு. ஆனால் உண்மையிலே அந்த யானை எதை மறைத்திருக்கிறது? அந்த மரத்தை மறைத்திருக்கிறது. எல்லாருக்கும் பார்க்கும்போது யானை மாதிரி இருக்கும், ஆனால் உள்ள இருக்குது மரம். அதுபோல் பார்க்கறதுக்கு இந்த உடல் தான், பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம். பரம்பொருளுடைய பெருமையை இந்த கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த பார்முதல் பூதங்கள் ஐம்பூதங்கள் மறைக்கும். பரத்துள் மறைந்தது பார்முதல் பூதம், எல்லாமே சாமிக்குள் ஒடுங்கி இருக்கிறது. அதுபோல இந்த உடல் வேறு இந்த உயிர் வேறு என்ற கொள்கையில சைவ சித்தாந்தங்கள் ரொம்ப தெளிவு. இது ரொம்ப அடிப்படை. இது இது நமக்கு விளங்கினாதான் அந்த அது அத்துவாக்கள் விளங்கும், தத்துவங்கள் விளங்கும், பெருமானுடைய பெருமை விளங்கும், எல்லாமே விளங்கும். இது நமக்கு விளங்கலை, இதுல நம்ம புரியல அப்படின்னா அது நீங்க அன்பர் உறவுகள் அவசியம் அடி இருக்காத ஒரு ஐயமா நீங்க எழுப்பலாம். எப்ப நாளும் எனக்கு புரியல இது எப்படி அப்படின்னு. இந்த உடலும் உயிரும் வேற வேற என்கிற நம்ம ரொம்ப தெளிவா இருக்கும், ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கும். நமக்கு படக்கூடிய அனைத்து அவத்தைகளும் உயிருக்கு தானே ஒழிய உடலுக்கு இல்லை. இந்த உருவோடு கருவி எல்லாம் உயிர் கொடு நின்று வேறாய் வருவது போல ஈசன் உயிர்களின் மருவி வாழ்வு. எப்படி இந்த உடல்ல இந்த உயிர் தங்கியிருந்து வினைப்பயனை நுகர்கிறதோ அதுபோல இந்த உயிரெடுத்து ஈசன் தங்கியிருப்பான் இந்த உயிரை இயக்குவதற்காக. தரும் உயிர் அவனையாகா, அதனால் அந்த உயிர் ஈசனை பதியாகிவிட முடியாது, ஈசனாகிவிட முடியாது. உயிரவைதானும் இறைவனும் உயிராகிவிட மாட்டான், உயிரவைதானும் ஆகான் வருபவன் இவைதான் ஆயும் வேறுமாய் மண்ணி நின்றே. இந்த உலகமெல்லாம் நிறைந்து அவர் நீக்கவர நிறைந்திருப்பா என்று அருள் செய்கின்றார். இப்ப நம்ம ஒரு சமயம் என்று எடுத்துக்கொண்டோமே ஆனால் அந்த சமயத்தினுடைய இப்ப எந்த இப்ப எவ்வளவோ சமயங்கள்ல இப்ப எத்தனையோ சமயங்கள் இருந்தாலும் ஒரு சமயத்துக்கென்று தலைவன் என்று ஒருவர் இருக்க வேண்டும், பதியிருக்க வேண்டும். அந்த சமயத்தினுடைய இறை கொள்கை என்ன, அந்த சமயத்தினுடைய உயிர் கொள்கை என்ன, அந்த சமயத்தினுடைய வினை கொள்கை என்ன. இந்த மூன்று விஷயம் இருக்கு, மூன்று விஷயம் இறை கொள்கை, உயிர் கொள்கை, வினை கொள்கை. அதை நம்ம பதி பசு பாசம் என்று நம்ம கூற்றுப்பொருளா சொல்லுவோம். எந்த சமயத்துல நம்ம இப்ப கேட்டோன்னே இதுக்கெல்லாம் சிலர் இறைக்கு பதில் சொல்லுவாங்க, ஆனா உயிர்க கொள்கைக்கு பதில் இருக்க. பதிக்கும் பசுவுக்கும் பதில் சொல்லுவாங்க, வினைக்கு பொருள் பதில் இருக்க. ஒரு ஒரு அறிவார்ந்த ஒரு நிலையில நம்ம அதை ஏற்றுக்கொள்ள கூட முடியாது. அப்படித்தான் பல சமயங்கள் இருக்கு, உலகம் ஃபுல்ல அந்த சமயங்கள் தான் இருக்கு. நம்ம சமயம் தான் ரொம்ப தெளிவா உயிர் பதியுது, பசு இது, அந்த பசு பெறப்படுவது காரணம் இந்த வினை. அடுத்து வினை என்பதை நம்ம நிறுவியாகணும். வினை என்று ஒன்று இருக்கு அப்படிங்கிற நிறுவனாதான் அந்த வினையை செய்வது உயிர் என்பது நம்ம நிறுவ முடியும். அதையும் இந்த வினையை செய்வது உயிர் என்று நிறுவினால்தான் அந்த உயிரோடு இந்த வினையை கூட்டி வைப்பதற்கு ஒரு இறைவன் வேண்டும் என்பதை நம்ம நிறுவ முடியும். அதை படிப்படியாக அற்புதமாக அருள் சிவாச்சாரிய சுவாமிகள் அடுத்து வர இருக்கும் பாடல்களே அருள் செய்கின்றார்.